மனிதனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 30.
பிறனியலால் பெண்மை நயவாதவன் பிறனுக்குரிமை பூண்டு அவனுடைய இயல்பின் கண்ணே நிற்பாலது பெண் தன்மையை விரும்பாதவன். குறிப்பு.
அதனால்தான் நம்முடைய மரபிலே திருமண வயதை ரொம்ப விளைந்து வைத்ததற்கு காரணம், புத்தி அதிகம் வளர்வதற்கு முதல் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் அந்த பெண் ஆணோடு ஒன்றி போவாள். இன்றைக்கு புத்தி ரொம்ப அதிகரித்த பிறகு அந்த ஒன்றுதல் தன்மை குறைந்துதான் குடும்பங்களுக்குள்ளே நிம்மதி குறைவு அதிகரித்து கொண்டே போகிறது. கேட்டால் அதுக்கு என்னென்னமோ பதில் சொல்கிறார்கள். இளமையிலே திருமணமாகிவிட்டால் அந்த ஒன்றுதல் தன்மை வந்துவிடும். அவனுடைய உணர்வு சார்ந்து இவள் நடப்பாள். ஏனென்றால் ரெண்டு பேர், நான் எப்பவும் சொல்வது உண்டு, ரெண்டு பேர் ரெண்டு திசையிலே இழுக்க வழிபட்டால் இல்லறம் தோற்று போய்விடும். ஒரே பக்கமாக இழுக்க வேண்டும் என்றால் ரெண்டு பேருடைய உணர்வும் ஒன்ற வேண்டும். அதற்கான தன்மையைத்தான் இங்கே சொல்கிறார். அந்த 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 ஒரு சொல்லிலே அதை விளக்கம் செய்கிறார் திருவள்ளுவர். பிறனியலான்
அரணியலான் நில்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன். உரைக்குறிப்பு. ஆணுருவு ஈண்டுடன் நிகழ்ச்சி கண் வந்தது.
அரணியலான் என்று ஒரு ஆணுருவு போடுறார். அது அறையல்போடும் இல்வாழ்க்கையை நடத்துகிறவன் என்று அதையும் சேர்த்து கொண்டு வருவதற்காக சொல்லப்பட்டது. அதான் ஆணுருவு உடன் நிகழ்ச்சி கண் வந்தது.
இல்லறன் செய்யப்படுவான் எனப்படுவான் அவனே என்பதாம்.
ஆகவே இல்வாழ்வான் என்று யாரை சொல்லலாம் என்றால், எவன் மாற்றான் மனைவி பற்றிய விருப்பமில்லாமல் இருக்கிறானோ அவனே இல்லறம் செய்பவன். அந்த தகுதி, அதை துணிந்து நான் ஒரு இல்வாழ்வான் என்று சொல்லுகிற தகுதி அவனுக்குத்தான் உண்டு என்கிறார்.
மறுவாசிப்பு. குறள் 147. அறநியலான் நில்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன். உரை. அறநியலான் இல்வாழ்வான் என்பான் அரணாகிய இயல்போடு கூடி இல்வாழ்வான் என்று சொல்லப்படுவான் பிறனியலால் பெண்மை நயவாதவன். பிறனுக்குரிமை பூண்டு அவனுடைய இயல்பின் கண்ணே நிற்பாலது பெண்தன்மையை விரும்பாதவன். உரைக்குறிப்பு. ஆணுருபு ஈண்டுடன் நிகழ்ச்சி கண் வந்தது. இல்லறம் செய்வான் எனப்படுவான் அவனே என்பதாம். குறள் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர் கரணொன்றோ வான்ற ஒழுக்கு. உரை. பிறன்மனை நோக்காத பேராண்மை பிறன் மனையாலை உட்கொள்ளாத பெரிய ஆண் தகமை. சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. சால்புடையார்க்கு அரணுமாம் நிரம்பிய ஒழுக்கமும் ஆம். குறைக்குறிப்பு. புறப்பகைகளை அடக்கும் ஆண்மையுடையார்க்கும் உட்பகையாகிய காமம் அடக்குதற்கருமையின் அதனை அடக்கிய ஆண்மையை பேராண்மை என்றார். ஒன்றோவென்பது என்னிடை சொல். செய்தற்கரிய அரணும் ஒழுக்கமும் இதனை செய்யாமையே பயக்கும் என்பதாம்.
திருப்பி ஒரு தரம் குரலுக்குள்ளே போகிறோம். பிறன்மனை நோக்கா பேராண்மை என்கிறார் குரலிலே. ஆண்மை என்ற சொல்லுக்கே கம்பீரம் என்று ஒரு அர்த்தம். எவனிடம் ஒழுக்கமும் சத்தியமும் தர்மமும் இருக்கிறதோ அவன்தான் கம்பீரமாக நிற்கலாம். கம்பீரம் என்பது இந்த எக்ஸசைஸ்கள் செய்து உடம்பை வளர்த்து நிமிர்ந்து நிற்பதல்ல. மனதை செம்மைப்படுத்தி, உடலை செம்மைப்படுத்துவது இரண்டாவது விஷயம், மனதை செம்மைப்படுத்தி நேர்மையாக இருக்கிறவன் தான் ஆண்மை உள்ளவன். ஆகவே ஆண்மை என்ற சொல்லுக்கே கம்பீரம் நிமிர்வு என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. திருவள்ளுவர் இங்கே அந்த ஆண்மை என்ற சொல்லை கொஞ்சம் இன்னும் பெருப்பித்து சொல்லுகிறார். பேராண்மை என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த பேராண்மை என்றால் ஆண்மையை விட கம்பீரமான விஷயம், ஆண்மையை விட கம்பீரமான விஷயம். அது யாருக்கு இருக்கும் என்றால், பிறன்மனையை எவன் நோக்காமல் இருக்குகிறானோ அவனிடம்தான் அந்த பேராண்மை இருக்கும் என்கிறார். ராவணன் பெரிய வீரன். அவனுடைய அவனை பற்றி ராமாயணம் பூராக கம்பர் விதித்து சொல்லுகிறார். பெரிய வீரன். அவனுக்கு முன்னாலே தேவமங்கையர்கள் எல்லாரும் கூட அவனை விரும்பினார்கள். அவனுக்கு பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் அவனுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் ராவணனை பற்றி இந்த விஷயங்களெல்லாம் படித்து வருகிற கம்பீரம் சீதையிடம் வந்து அசோகவனத்திலே நீ என்னை ஏற்றுக்கொள் என்று காலிலே அவன் விழுகிற பொழுதே அது போய்விடுகிறது. அதுக்கு பிறகு நான் சொல்வதுண்டு, சில பேர் ராவணன் மேலே இந்த திராவிடர் அரியர் என்று எல்லாம் பேசி ராவணன் மேலே ஒரு பெற்று வைத்திருக்கிறார்கள். எவ்வளவுதானாக இருந்தாலும் மாற்றான் மனைவி என்று தெரிந்தும் அவள் இவனை கூட விரும்பவில்லை என்று தெரிந்த பிறகும் அவள் காலிலே விழுந்து 10 தலையும் 20 தோளும் நிலத்திலே விட ஒருத்தன் காலிலே விழுந்தான் என்றாலே கதை போச்சு. பிறகு அவன் சண்டை பிடிக்கிறதை வைத்து அவன் வீரம் சொல்ல முடியாது. அவன் ஒரு பெண்ணிடம், ஒரு மெல்லிய பெண்ணிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சுகிறான். கெஞ்சுகிற பொழுதே அவனுடைய ஆண்மை போய்விடுகிறது. அதனால்தான் ராவணனை நம் ஆன்றோர்கள் ஒரு அவன் பெரிய சிவபக்தன் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த ஒழுக்கம் போனால் அடிப்படை போய்விடுகிறது. அதனாலே தான் சொல்லுகிறார், என்றைக்கு மாற்றான் மனைவியை தீண்ட மாட்டேன் என்கின்ற ஒரு மனதாலும் தீண்ட மாட்டேன் என்கின்ற கம்பீரம் அவனுக்கு வருகிறதோ அவனுக்கு இருக்கிறது ஆண்மை அல்ல, பேராண்மை என்கிறார். பிறன்மனை நோக்கா பேராண்மை, நினைக்கிறது என்று கூட சொல்லவில்லை, பார்க்கிறதே இல்லை. பிறன்மனையை பார்க்க மாட்டேன் என்று இருக்கக்கூடிய பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு, அது அரணுமாம் ஒழுக்கமுமாம் என்று சொல்லுகிறார். உரை படிங்கள்.
உரை: பிறன்மனை நோக்காத பேராண்மை, பிறன் மனையாலை உட்கொள்ளாத பெரிய ஆண்டகைமை.
நோக்காத என்றதுக்கு என்ன தமிழ் போடுறாரு பாருங்க,
உட்கொள்ளாத,
அதாவது பார்த்து மனதுக்குள்ளே வாங்காத. இப்ப நோக்காத ஏண்டா அப்ப இப்படி இப்படியே போறதா? அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். பிறன்மனைவியை மனைவியை பார்க்காத என்றதுதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம். ஆனால் நோக்குதல் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் அர்த்தத்தோடு கூடி பார்த்தல். இதுதான் நோக்குதல். பார்த்தலுக்கும் நோக்குதலுக்கும் வித்தியாசம் உண்டு தமிழ் மொழியிலே. பிறன்மனைவியை பார்க்கலாம், நோக்க கூடாது. அது எங்க குருநாதர் சொல்லுவார், வீட்டு வாசல்ல காலையில் எழும்பி வந்து உட்கார்றான் முன் வீட்டு அம்மா, சாணி தெளித்து கோலம் போடுது, பார்க்கலாம், தப்பில்லை, நோக்கினா போச்சு. அந்த அம்மா சரியான அம்மாவா இருந்தால் சாணி சட்டி தலைக்கு வரும். ஆகவே பார்க்கல, பார்ப்பதற்கும் நோக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் நோக்குதலுக்கு எழுத சொல்றார் உட்கொள்ளாமை என்று எழுதுகிறார். சும்மா இப்படி இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்கிறேன், எனக்கு ஒரு பார்வையில் ஒரு பேதம் இல்லை, குறித்து ஒருத்தரை பார்த்தால் அது தவறு. அது அந்த நோக்கத்தோடு பார்க்காதே என்று சொல்வதற்கு தான் பிறர் மனைவியை நோக்காதே என்பதற்கு உட்கொள்ளாதே என்கிறார். நீ அவளை உள்ளுக்கெடுத்துடாதே, அதான் அங்கே விஷயம்.
பிறன்மனை நோக்காத பேராண்மை, பிறன் மனையாலை உட்கொள்ளாத பெரிய ஆண்டகைமை. சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு, சால்புடையாருக்கு அரணும் ஆம் நிரம்பிய ஒழுக்கமும் ஆம். குறிப்பு:
சான்றோர் என்ற சொல் தமிழிலே ஒரு மனிதனிலே நாம் வைக்கின்ற அதிக மதிப்பை காட்டுகிற சொல். சான்றோர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் எல்லாவற்றாலும் நிரம்பியவன் என்று அர்த்தம். சான்றோன் என்பதற்கு அதுதான் அர்த்தம், எல்லாவற்றாலும் நிரம்பியவன், அவனிடம் குறை என்று ஒன்றும் இருக்காது. ஆகவே சான்றோர்க்கு பிறன்மனை நோக்காத பேராண்மை, அது அரணாகவும் இருக்கும் ஒழுக்கமாகவும் இருக்கும். அறத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அறம் என்பது சட்டம், ஒழுக்கம் என்பது நடைமுறை. ஆகவே அதுதான் அவனுக்குரிய சட்டமும், அவனுக்குரிய அந்த சட்டத்தை பேணுகிற நடைமுறையும் அதுதான் என்பதை சொல்லுகிறார்.
உரை குறிப்பு: புறப்பகைகளை அடக்கும் ஆண்மையுடையார்க்கும் உட்பகையாகிய காமம் அடக்குதற்கு அருமையின், அதனை அடக்கிய ஆண்மையை பேராண்மை என்றார்.
ஆம்பளுக்கு என்ன லட்சணம் என்று கேட்டால் புறப்பகையை அடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆகவே ஆணுக்கு வீரம் கட்டாயமான பண்பு. ஒரு மனைவியை, ஒரு பெண்ணை உன்னிடம் பிடித்து கையிலே தருகிறார்கள், நீர்வாத்து தருகிறார்கள் என்றால் அதை அவளை கையிலே ஏற்கிற பொழுது அவளுக்கு ஒரு ஆபத்தென்றால் அவளை காப்பாற்றுகிற தெம்பு எனக்கு இருக்கிறது என்ற துணிவோடு ஆண் இருக்க வேண்டும். வீதியிலே போகிற பொழுது பெண்ணை யாராவது கையில் பிடிச்சா உடனே இழுத்து அடிக்கக்கூடிய சக்தி இல்லாதவன் ஆண் இல்லை. அதுக்கு பிறகு குலச கூப்பிடு, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். தன் மனைவியை தீண்ட விடாமல் காத்துகிற அந்த வீரம் ஒரு மகனுக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஆண். அது புறப்பகையை காப்பாற்றுகிற, புறப்பகையை வெல்லுகிற சக்தியை ஆண்மை என்று சொன்னார்கள். ஆனால் புறப்பகையை வெல்லுகிறவர்களுக்கும் அகப்பகையை வெல்ல முடிவதில்லை. உள்ளே இருக்கிற மனம் அவளை பார், இவளை பார், அவனை பார் என்று சொல்லுகிற பொழுது இந்த மனக்குழப்பம் இருக்கிறதே பெரிய பெரிய வீரர்களுக்கும். அதுக்கு உதாரணம் ராவணன் தான். அவன் எவ்வளவோ பெரிய வீரன், ஒரு சின்ன பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு இந்தளவு சேதத்தை விளைவித்தான். ஆகவே அதைத்தான் பரிமளவர் சொல்லுகிறார், புறப்பகையை
அடக்கும் ஆண்மை
அடக்கும் ஆண்மையுடையார்க்கும்
உட்பகையாகிய காமம் அடக்குதற்கருமையின்
உட்பகையாகிய காமம், அது உள்ளே இருக்கிற பகை, அதை அடக்கிறது கஷ்டம். ஆகவே அதை அடக்கினவனை புறப்பகையை அடக்கிற ஆண்மை என்ற சொல்லை சொல்லக்கூடாது, அவனுக்கு இன்னும் ஏதாவது ஒரு புதுச்சொல் சொல்ல வேணும் என்று நினைத்து புறப்பகையை அடக்குகிறவன் ஆண்மை உள்ளவன், அகப்பகையாகிய காமத்தை அடக்கிறவன் பேராண்மை உடையவன் என்று மிகைப்பித்து சொல்லுகிறார்.
புறப்பகைகளை அடக்கும் ஆண்மையுடையார்க்கும் உட்பகையாகிய காமம் அடக்குதற்கு அருமையின் அதனை அடக்கிய ஆண்மையை பேராண்மை என்றார். ஒன்றோவென்பது என்னிடை சொல்.
ஒன்றோ என்பது இடை சொற்களை நாலு வகையாக பிரிப்பார்கள், அதில் ஒரு வகை சொல் இடை சொல். இங்கே அரணுமாம் ஒழுக்கமுமாம் என்பதை சொல்வதற்கு அந்த ஒன்றோ என்ற இடைச்சொல்லை சேர்த்து அந்த இரண்டையும் சேர்க்கிறார்.
செய்தற்கரிய அறனும் ஒழுக்கமும் இதனை செய்யாமையே பயக்கும் என்பதாம்.
அதாவது அரணை கடைபிடிப்பது கஷ்டம். இந்த வசனம் அழகான வசனம். அரணை கடைபிடிப்பது கஷ்டம், ஒழுக்கத்தை கடைபிடிப்பது கஷ்டம். அப்போ செயற்கு அரியதாகிய அரணையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த குற்றத்தை செய்யாமல் இரு, அது செய்ததாகும் என்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ரெண்டு விஷயத்தை செய்யறது கஷ்டம், அதை எப்படி செய்யலாம் என்று கேட்டால், இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் விடு, அது தானாக வரும் என்கிறார். ஆகவே புறன்மனையை நீ நோக்காமல் இருந்தால் அறனும் உனக்கு வரும், அன்ற ஒழுக்கமும் வரும் என்று அர்த்தம்.
மறுவாசிப்பு குறள் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ வான்ற ஒழுக்கு. உரை: பிறன்மனை நோக்காத பேராண்மை, பிறன் மனையாளை உட்கொள்ளாத பெரிய ஆண் தகைமை, சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு, சால்புடையார்க்கு அரணுமாம் நிரம்பிய ஒழுக்கமும் ஆம். உரை குறிப்பு: புறப்பகைகளை அடக்கும் ஆண்மையுடையார்க்கும் உட்பகையாகிய காமம் அடக்குதற்கு அருமையின் அதனை அடக்கிய ஆண்மையை பேராண்மை என்றார். ஒன்றோ வென்பது என்னிடை சொல். செய்தற்கரிய அறனும் ஒழுக்கமும் இதனை செய்யாமையே பயக்கும் என்பதாம்.
இதனை செய்யாமையே என்றால் இதனை
பிறனில்
விளைமனை விளைதலை செய்யாமையே அது ரெண்டும் தானாக வரும் என்கிறார்.
குறள் 149. நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பேர், பிறர்க்குரியார் தோர் தோயாதார். உரை: நாமநீர் வைப்பின் அச்சந்தரும் கடலார் சூழப்பட்ட உலகத்து, நலக்குரியார் யார் எனின் எல்லா நன்மைகளும் எய்துதற்குரியார் யார் எனின் பிறர்க்குரியால் தோல் தோயாதார். பிறனொருவனுக்கு உரிமையாளாகிய தோலை சேராதார். உரை குறிப்பு: அகலம் ஆழம் பொருளுடைமை முதலியவற்றான் அளவிடப்படாமையின் நாமநீர் என்றார். நலத்திற்கென்பது நலக்கென குறைந்து நின்றது, உரிச்சொல் இரு திரிந்து நின்றது, இருமையினும் நன்மை எய்துவார் என்பதாம்.
இந்த குறளிலே மீண்டும் மீண்டும் இந்த பிறன்மனை விளையாமையினுடைய சிறப்புகளை வலியுறுத்துகிறார். இதில் என்ன சொன்னார், நீ வாழ்கிற இந்த பூமி கடலாலே சூழப்பட்டிருக்கிறது. கடல் என்றால் வெறுங்கடல் அல்ல, பயங்கரமான கடல் என்கிறார். ஏனென்றால் ஒரு நிமிடம் அது தன்னிலை தவறுமானால், தன்னுடைய ஒழுக்கத்தை தவறுமானால், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அழிய வேண்டி வரும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பயம் சூழ்ந்த கடல் சூழ்ந்த மண்ணுக்குள்ளே தான் வாழ்கிறாய் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த முதல் அடியை தொடங்குகிறார். பார்த்தீங்க,
நாமநீர் வைப்பின்,
நாமநீர் நாம என்றால் அச்சந்தருகிற கடலாலே சூழப்பட்ட இந்த உலகத்தில்,
அச்சந்தரும் கடலார் சூழப்பட்ட உலகத்து, நலக்குரியார் யார் எனின் எல்லா நன்மைகளும் எய்துதற்குரியார் யாவரெனின்.
எவனுக்கு நன்மை கிடைக்கும், எந்த நேரமும் கடல் பொங்கி நம்மை அழித்துவிடக்கூடிய ஒரு இடத்திலே ஆபத்தான இடத்திலே வாழ்கிறோம், அப்ப பயந்து பயந்தல்லவா வாழ வேண்டும், தேவையில்லை. நிச்சயமாக ஒருவனுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். அவன் யார் என்று கேட்டால் அதை அடுத்த வரியிலே சொல்லுகிறார்.
எல்லா நன்மைகளும் எய்ததற்குரியார் யாவரெனின் பிறர்க்கு உரியால் தோல் தோயாதார். பிறனொருவனுக்கு உரிமையாகியாளுடைய தோலை சேராதார்.
இன்னொருவனுடைய மனைவியாகி அவனுக்கு உரிமையாகி இருக்கிற பெண்ணினுடைய தோளை சேராதார். அதற்கு பரிமளர் எழுதவில்லை, சில பேர் எழுத தோல் தோயாதார் என்றால் மற்ற உறுப்புகளிலே தோயலாமா என்றால் ஒரு உறுப்புக்கு சொல்ல அவளுடைய உடலை தீண்டாதே என்பது மறைமுகமாக பெறப்பட்டது என்று எழுதுவார்கள். ஆகவே மற்றவனுடைய மனைவியை தீண்டாதவனுக்குத்தான் பயங்கரமான கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே நன்மையான வாழ்வுண்டு என்று எச்சரிக்கிறார்.
உரை குறிப்பு: அகலம், ஆழம், பொருளுடைமை முதலியவற்றான் அளவிடப்படாமையின் நாமநீர் என்றார்.
நலத்தில் நாம் என்ற சொல்லுக்கு அச்சம் என்று அர்த்தம் இருக்கிறது தமிழிலே. இதெல்லாம் எங்களுக்கு இப்ப பயிற்சியிலே இல்லை. நாம நீர் என்றால் அச்சம் தருகின்ற நீர். ஏன் கடலை அச்சம் தருகிற நீர் என்று சொன்னால், அது அகலத்தாலே ஆழத்தாலே அதற்குள்ளே என்ன இருக்கிறது என்ற ரகசியத்தாலே எங்களுக்கு மர்மமாக இருக்கிறது. கடலினுடைய அகலம் பெரிது, ஆழம் பெரிது, அதற்குள்ளே என்ன இருக்கிறது என்பதையே இன்று மட்டும் பல பேருக்கும் தெரியாமல் இருக்கிற காரணத்தினாலே அச்சம் தருகிறது. இருட்டு ஏன் எங்களுக்கு அச்சம் தருகிறது என்றால் அதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாதாலே அச்சம் தருகிறது. அதுபோல கடலும் இந்த விடயங்களாலே அறியப்படாமையினால் அச்சம் தருகிறது. அதனாலே தான் கடலை அச்சம் தருகிற நாமநீர் என்று சொன்னார். நாம் என்பது நாம என்று நிற்கிறது, நாமநீர் என்று சொன்னார் என்கிறார்.
நலத்திற்கென்பது நலக்கென்று குறைந்து நின்றது.
நலக்குரியார் என்று இருக்கிறது சொற்கள். இதெல்லாம் மொழி பிரச்சனை, மொழியாக படிக்க விரும்புகிறவர்கள் மட்டும் இதை விளங்கிக் கொள்ளலாம். நலக்கென்று, நலக்குன்றது உண்மையிலே நலக்கென்று சொல்லில்லை, நலத்திற்குரியார் யார் என்று இருக்க வேண்டியது நலக்குரியார் என்று குறைந்து நிற்கிறது. நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன், சில சொற்களிலே சில எழுத்துக்களை விட்டுவிட்டு சொல்லுகிற உரிமை கவிஞர்களுக்கு உண்டு. அந்த விகார, அதாவது குறைத்தல் விகாரத்தாலே நலக்குரியார் என்று சொல்லியிருக்கிறார்.
உரிச்சொல் இரு திரிந்து நின்றது.
நாம் என்பது ஒரு உரிச்சொல், அதாவது ஒரு ஒரு விடயத்தை சொல்லுகிற ஒரு ஒரு விடயத்தை குறிப்பிடுகிற பொழுது அதனோடு சேர்க்கிற ஒரு சொல் அதனுடைய பெருமையை மேலும் அதிகரிக்குமானால் அதை உரிச்சொல் என்கிறோம். நாம நீர் என்று சொன்னோம் அல்லவா, அதிலே நாம் அந்த நாம என்பது உரிச்சொல், அந்த நாம என்பது சரியான உரிச்சொல்லாக இல்லை. நாம் என்றால்தான் அது கடலினுடைய அச்சத்தை சுட்டுகிற சொல்லாக இருக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், இது மொழி பிரச்சனை. நாம் நீர் என்று இருக்க வேண்டும், இங்கே நாம நீர் என்று இருக்கிறது. ஆகவே அந்த நாம என்ற சொல் உரிச்சொல், அதனுடைய நாம் என்று இருக்க வேண்டியது நாம என்று மாறியிருக்கிறபடியால் உரிச்சொல் அதனுடைய கடைசி பகுதி அதான் ஈறு திரிந்து நிற்கிறது என்று எழுதுகிறார். இது மேலோட்டமாக மொழி பற்றிய விவரம். நாங்கள் பொருள் நோக்கி நகர்வோம்.
இருமையினும் நன்மை எய்துவார் என்பதாம்.
இம்மையிலும் நன்மை எய்தி மறுமையிலும் அவர்கள் நன்மை எய்துவார்கள் என்பதாம்.
மறுவாசிப்பு: குறள் 149. நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பேர், பிறர்க்குரியார் தோர்தோயாதார். உரை: நாமநீர் வைப்பின் அச்சந்தருங் கடலார் சூழப்பட்ட உலகத்து நலக்குரியார் யார் எனின் எல்லா நன்மைகளும் எய்துதற்குரியார் யாவரெனின் பிறர்க்கு உரியால் தோல் தோயாதார், பிறனொருவனுக்கு உரிமையாகியாளுடைய தோளை சேராதார். உரை குறிப்பு: அகலம், ஆழம், பொருளுடைமை முதலியவற்றான் அளவிடப்படாமையின் நாமநீர் என்றார். நலத்திற்கென்பது நலக்கென குறைந்து நின்றது. உரிச்சொல் ஈறு திரிந்து நின்றது. இருமையினும் நன்மை எய்துவர் என்பதாம்.
திருக்குறளுக்கு உரை முதல் நாள் வாசித்ததுக்கும் இப்ப வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிகிறதா? ஒரு 14 அதிகாரம் தாண்டதுக்குள்ளே பரிமாள் அழகர் அவருக்கு ரொம்ப சிநேதம் ஆயிட்டார். அவருக்கு அல்ல, உங்களை எல்லாருக்கும் தான். முதல் நாங்கள் உங்களுக்கு முதல் நாள் வகுப்பிலே அதை இப்போ வாசித்த பொழுது எல்லாம் ஏதோ சிதம்பர சக்கரத்தை போய் பார்த்த மாதிரி இருந்தோம். இப்பொழுது கை கொடுத்து அவரை கூட்டி கொண்டு வரக்கூடிய அந்த தகுதி வருகிறது. இதில் முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதை போய் ஒரு அதிகாரமாக வைத்து இதுக்கு 10 குறள் வைத்து இதை வேற 10 தரம் ரெண்டு வகுப்புல பாடம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, இது ஒரு சும்மா மேலோட்டமா போக வேண்டிய விஷயம் இல்லையா என்றால், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது இல்லறத்தினுடைய வேர். ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கான உறவு என்பது வேர், அந்த வேரை தொடுகிற குற்றம் இந்த குற்றம். அதனால்தான் இதை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் காலத்திலே தர்மத்தோடு அறத்தோடு வாழ்ந்த காலத்திலேயே இந்த குற்றம் இருந்திருக்கிறது. பிராமணன் போன்றவர்கள் அதற்கு சான்று, அந்த குற்றங்கள் இருந்திருக்கிறது. அதை கண்டிப்பதற்கு இவ்வளவு மெனக்கெடுகிறார். இன்றைக்கு எங்களுக்கு இதெல்லாம் ஒரு அங்கீகரிக்கப்படத்தக்க நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சினிமாவோ நாவலோ கதையோ இன்றைக்கு இது ஒரு சப்ஜெக்ட், நாங்கள் இதை ரொம்ப அங்கீகரிக்கிறது போல இயற்கை போய்கொண்டிருக்கிறபடியால் சமுதாயத்திலே மனமாற்றத்துக்கு காரணம், இத்தகைய பிழையான மனமாற்றத்துக்கு இன்றைக்கு நாங்கள் நிறைய இடம் கொடுக்கிற ஒரு சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை வேரோடு அறுக்க வேண்டும் என்றால் இந்த அதிகாரத்தை நீங்கள் ஆழப்படுத்துகிறதை தவிர வேறு வழி இல்லை. ஏனென்றால் இந்த எண்ணம் வருவதற்கு முன்னமே மனம் அதை துப்ப வேண்டும். ஒரு எப்படி ஒரு கசந்த பொருளை வாயிலே வைக்கிறது என்று தெரிந்தவுடனே தூ என்கிறோமே, அதுபோல இந்த கெட்ட எண்ணம், இந்த கெட்ட எண்ணம் குறிப்பாக இந்த கெட்ட எண்ணம் மனதுக்குள்ளே வரவே விடக்கூடாது. வருவதற்கு முன்பு வாய் துப்ப வேண்டும். அந்த அளவுக்கு புத்தி தயார் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அதிகாரம் இப்படி சொல்லப்படுகிறது. 10வது குறள்.
குறள் 150. அரண்வரையா நல்ல செய்யினும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று. உரை: அரண்வரையான் அல்ல செய்யினும் ஒருவன் அறத்தை தன குறித்தாக செய்யாது பாவங்களை செய்யுமாயினும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று. அவனுக்கு பிறன் எல்லை கண் நிற்பாலது பெண்மையை விரும்பாமை உண்டாயின் அது நன்று.
ஒரு விஷயத்துக்கும் இல்லாத ஒரு விதிவிலக்கான அனுமதியை திருவள்ளுவர் இந்த குறளிலே கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் நாங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன சொல்கிறார், நீ தர்மத்தை செய்யவில்லையா பரவாயில்லை. அது மட்டுமல்ல, தர்மத்தை செய்யாமல் விடுவது மட்டுமல்ல, தர்மத்தை செய்யாமல் இருந்து கொண்டு பாவத்தை செய்ய போகிறாயா பரவாயில்லை. பாருங்க, பரவாயில்லை என்றால் செய்யன்ற அர்த்தம் இல்லை, அதுவும் செய்யக்கூடாது என்று அர்த்தம். அந்த குறள் படிங்க திருப்பி.
அரண்வரையா நல்ல செய்யணும்.
செய்யினும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமோ, செய்யக்கூடாது என்று அர்த்தம். அறத்தை நீ செய்யாமல் விடுகிறாய், பாவத்தை செய்கிறாய், அப்படி இருந்தால் கூட பரவாயில்லை. பிறன் வரையறைக்குள்ளே இருக்கிற பெண்ணை பார்க்காமல் விட்டாயானால் அதுவே உனக்கு ஒரு பெரிய தகுதியாக கருதப்படும். நீ அறம் பேணவில்லை, பாவம் செய்கிறாய், ஆனால் இந்த ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறாயா, பிடித்தால் உன்னை உலகம் பெரியவனாக கருதும் என்கிறார். அறத்தை செய்யாதே பாவத்தை செய் என்ற அனுமதியை திருவள்ளுவரையே கொடுத்தார் என்று ஆறாவது பட்டிமன்றக்காரன் பேசுவான் இந்த குரலை வச்சுக்கொண்டு. அதுவல்ல, அது அப்படியான நிலை இருந்தாலும் கூட இந்த ஒரு தர்மத்தை கடைபிடித்தால் நீ உயர்வாய் என்று சொல்வதன் மூலம் அதை இரண்டையும் செய்ய வேணாம் என்று சொல்லவில்லை. இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் சொல்கிறார்.
அரண்வரையான் அல்ல செய்யணும் ஒருவன் அறத்தை தன குறித்தாக செய்யாது பாவங்களை செய்யுமாயினும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று. அவனுக்கு பிற நெல்லைக்கண் நிற்பாலது பெண்மையை விரும்பாமை உண்டாயின் அது நன்று.
ஒரு தாய் குடிக்கிற பிள்ளையை பார்த்து சொல்லுகிறாள், மகனே நீ எங்கள் குடும்பத்தை பார்க்க வேணும் என்ற அவசியம் இல்லை, உன்னுடைய சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேணும் என்ற அவசியம் இல்லை, அப்பாவுக்கு உழைச்சு கொடுக்க வேணும் என்ற அவசியம் இல்லை, சாராயம் குடிப்பதை விட்டுவிடு என்றா என்ன அர்த்தம். தாராயம் குடிப்பதை விட்டுவிடு என்று அழுத்துவதற்காக அவற்றை சொன்னாலே தவிர அதையெல்லாம் செய்ய தேவையில்லை என்று அர்த்தம் இல்லை. அதுபோல்தான் இந்த குறத்திலே அறத்தை செய்யாமல் விட்டு பாவத்தை செய்தாலும் கூட இதை செய்தால் போதும் என்று சொல்வது இதனுடைய முக்கியத்துவத்தை குறிக்கவே தவிர அதை விட்டுவிடு என்ற அர்த்தத்திலே சொன்னதாக பொருள் பண்ணி கொள்ளக்கூடாது.
உரை குறிப்பு: இக்குணமே மேற்பட்டு தோன்றும் என்பதாம்.
இவைய குணங்கள் எல்லாவற்றிலும் இக்குணமே மேம்பட்டு தோன்றும். எவ்வளவு தகுதி உள்ளவராக நீங்கள் இருந்தாலும் உங்களை இறக்கிவிடும். எவ்வளவு தகுதி இல்லாதவராக நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு குணமே, அவன் குடிப்பான் சார், அவன் அங்கங்க சண்டை பிடிப்பான் சார், ஆனா மனைவியை தவிர அவன் வேறொரு பெண்ணை பார்த்தது கிடையாது சார் என்றால் அவன் மேல ஒரு மதிப்பு உண்டாகும், அது தவிர்க்கவே முடியாது. சில ஊர்களில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், சொல்வார்கள், அவனை நீங்கள் வேறு என்ன தப்புன்னு சொல்லுங்க, குடிப்பான், சண்டைக்கு போவான், சூதாடுவான், ஆனால் மனைவியை பெண் விஷயத்திலே அவன் மனைவியை தவிர திரும்பி பார்த்ததில்லை என்றால் அவன் மேலே ஒரு மதிப்பு உண்டாவது தவிர்க்க முடியாததாக ஆகும். அதைத்தான் சொல்லுகிறேன்.
இக்குணமே மேற்பட்டு தோன்றும் என்பதாம். இவை நான்கு பாட்டானும் பிறனில் விளையாதான் கட் குணம் கூறப்பட்டது.
பிறனில் விளையாதவனுடைய குணம் சொல்லப்பட்டது, அதுக்கு முன்பு குற்றம் சொன்னார். இதோடு இந்த அதிகாரம் நிறைவடைகிறது. அப்போ நாங்கள் வந்த பாதையிலே எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், அன்பு பெருக்கத்துக்கு எது தடை என்றால் குற்றங்கள் தடை. குற்றங்கள் இருந்தால் அன்பு பெருகாமல் தடை செய்யும். ஆகவே குற்றங்கள் நீக்க வேண்டும் என்பதை சமூக மனிதனானவன் குற்றங்களை நீக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒழுங்கிலேதான் இதையெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். ஒழுக்கம் ஒழுக்கம் சொன்னார், இப்ப புறநில் விளையாமை சொல்லிவிட்டார். குற்றங்களை இவர் மூன்றாக சொன்னார். அடக்கமுடைமை சொல்லுகிற பொழுது மனதின் கண் வருகிற குற்றங்கள், வாக்கின் கண் வருகிற குற்றங்கள், செயலின் கண் வருகிற குற்றங்கள் என்று குற்றங்களை மூன்றாக சொன்னார். இப்போ அவர் சொல்லிக் கொண்டிருப்பது மனதின் கண் விளைகிற குற்றங்களை. புறநில் விளைதல் என்பது மனதின் கண் வருகிற ஒரு குற்றம். பின்னாலே வாக்கின் கண் வருகிற குற்றங்களை விரித்து சொல்வார். அதற்கு பிறகு செயற்குற்றம் சொல்வார். இப்போ நாங்கள் படித்தது மனதின் கண் வருகிற குற்றம். இனி அடுத்ததாக மனதின் கண் விளையக்கூடிய ஒரு குற்றத்தை சொல்லப் போகிறார். மனதின் கண் வருகிற குற்றங்கள் பல. அதிலே ஒரு மனிதனுடைய அன்பு பாதையை தடை செய்யக்கூடியவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு ஒத்த குற்றங்களையும் நாங்கள் நீக்கிவிட வேண்டும். இனி வரப்போகிற அதிகாரம் அழுக்காராமை,
பொறையுடைமை,
பொறையுடைமை, அதாவது பொறுக்கும் தன்மை. அதை பற்றித்தான் நாங்கள் அடுத்த அதிகாரத்திலே படிக்க போகிறோம். இன்றைக்கு சற்று முன்பாக இடைவெளி விட்டுவிட்டு அதிகாரத்தை தொடங்குவோம். நீங்கள் நேரம் தேநீர் சாப்பிட்டு வாருங்கள். அடுத்த அதிகாரத்துக்குள்ளே நுழைவோம். எல்லாம் வெல்ல இறைவனை பிரார்த்தித்து அடுத்த அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். பொறையுடைமை என்பது அடுத்த அதிகாரம், அதாவது பொறுமையை பயிலுதல். இல்லற வாழ்விலே நுழைந்து சமூக வாழ்க்கைக்குள்ளே நுழைகிற ஒருவனுக்கு பொறுமை அவசியம். அதை விரிவாக இந்த அதிகாரம் சொல்லப்போகிறது. பாயிரத்தை படித்து விட்டு நான் அது பற்றி விவரம் சொல்லுகிறேன்.
16 அதிகாரம் பொறையுடைமை. அதிகார உரைப்பாயிரம். அஃதாவது காரணம் பற்றியாதல் மடமையானாதல் ஒருவன் தமக்கு மிகை செய்த வழி தாமும் அதனை அவன்கட் செய்யாது பொறுத்தலை உடையராதல் நெறி நீங்கிய செய்தாரையும் பொறுக்க வேண்டும் என்றற்கு இது பிறனில் விழையாமையின் பின் வைக்கப்பட்டது.
ரெண்டு சமுதாயத்திலே இன்றைக்கு பல விஷயங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, சமுதாயத்துக்குள்ளே நீதிமன்றங்கள் பெருகி கொண்டு போகின்றன, காவல் நிலையங்கள் பெருகி கொண்டு போகின்றன. இதற்கு காரணம், சின்ன விஷயத்தையும் நாங்கள் சில நேரத்திலே பெரிய விஷயங்களை ஆக்கி விடுகிறோம். அதற்கு இன்னும் அடிப்படை காரணம் தேடப்போனால் மனித ஆணவம் தான் அதற்கு காரணம். இந்த நான் என்ற உணர்வு என்ற ஒன்று மனிதனை போட்டு பிழைவழியிலே நெறி செய்வதிலே அதற்கு முதலிடம். அந்த நான் என்ற பகுதியிலே யாராவது தொட்டுவிட்டால், எனக்குள்ளே இருக்கிற அந்த நான் என்ற ஆணவக்கூறிலே யாராவது எனக்கு தீண்டிவிட்டால், உடனே நானும் திருப்பி அவனுக்கு ஏதாவது ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று செய்வதும், அப்படி தீமை செய்த உடனே அந்த பகை தொடர் வளர்ச்சியாக நடப்பதும் தான் சமுதாயத்தினுடைய அடிப்படை பிழைக்கு காரணம். இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் நம்முடைய சமுதாயம் இருப்பதற்கு காரணமும் இதுதான். பொறுக்கிற தன்மையை நாங்கள் எல்லோரும் இழந்து கொண்டு போகிறோம். பொறுப்பது இல்லாவிட்டால் சமுதாயத்துக்குள்ளே உறவு நிலைக்காது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் முக்குணத்தினாலே இயங்குகிறவர்கள்தான். அது நமக்கு நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது பகைவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் முக்குண செயல்பாடுகள் உண்டு. முக்குணம் என்ன என்பதை நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருவனிடமே நல்லியல்பும் வெளிப்படும், அதே மனிதனிடம் தீயல்பும் வெளிப்படும். அப்போ நாம் அதை இயல்பை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு தீயல்பு காணுகிற பொழுது எனக்கு ஒரு நல்ல நண்பன் 80% எனக்கு அவன் நண்பன், எங்கோ ஒரு இடத்திலே பிழை செய்து விட்டான் என்ற உடனே நான் அதனாலே பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளையினாலே கோவித்து அவனுக்கு திரும்பி தீமை செய்ய வழிக்கெடு புறப்பட்டால் என்னாகும் என்று கேட்டால் ஒரு நல்ல நண்பனை நான் இழப்பேன். இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கிற பகையெல்லாம் பொறுமையின்மையால் வந்த பகைதான். நீங்கள் உங்கள் பகையை நினைத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அப்போதான் அது சரியான பார்வையில் வரும். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பகை எப்படி வந்தது என்று நினைத்து பார்த்தால் கொஞ்சம் பொறுமை கடைப்பிடித்திருந்தால் அதை தாண்டி இருக்க முடியும். ஒருவர் தீமை செய்த உடனே நானும் உடனே தடுமாறி நானும் உடனே தாமச குணமாக மாறி திருப்பி நான் அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டால் சமுதாயத்தினுடைய அன்பு பெருக்கு உடைந்து போகிற ஆபத்து ஏற்படும். அதனாலே தான் மனக்குற்றங்களிலே அடுத்த குற்றமாக இந்த பொறை இல்லாமல் போகிற தன்மையை சொல்வதற்காக பொறை வேண்டும் என்று எதிர்மறையாக அந்த செய்தியை சொல்லுகிறார். பொறுமையினுடைய சிறப்பு சொல்லுகிற அதிகாரம் இது.